ஒன்னு பேதுரு அஞ்சாவது அதிகாரம் வசனம் அஞ்சுல இருந்து நான் படிக்கிறேன். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பேதுருடைய நிருபத்தில் நம்ம அதிசயமான சத்தியங்களை நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம். கடைசி சாப்டர் நம்ம வந்திருக்கிறோம். அவருக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கும் போது கடைசி சாப்டருக்கு அவருக்கும் வந்திருக்கிறது அவரும் உணர முடியும். நம்ம லெட்டரை ஒருவேளை எழுதணும்னா நம்ம எப்படி எழுதுவோம், ஒரு லெட்டரை எழுதி எப்படி முடிக்குவோம்? இந்த காலத்துல எல்லாம் நம்ம யாரும் லெட்டர் எழுதுறது இல்லை இல்லைங்களா. நமக்கு எல்லாருக்கும் இமெயில் இருக்குது, இல்லைன்னா எஸ்எம்எஸ் இருக்குது, இல்லைன்னா வாட்ஸ்அப் இருக்குது. லெட்டர் வந்து எழுதுற காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எழுதுவாங்க. எங்களுக்கு எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, எங்க ஊர்ல இதெல்லாம் லெட்டர் வரும். எப்படி எழுதும் போது ஒரு முகவரி வரும், அன்பும் பாசமும் நேசமும் உள்ள மாமாவுக்கு குணசேகரன் எழுதுவதாவது அப்படின்னு எழுதிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆரம்பம் இல்ல. விஷயம் பார்த்தா அவருக்கு காசு வேணும், ஒரே ஒரு லைன் தான். ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்ல இப்ப அனுப்பிடுவோம். ஆனா பாத்தீங்கன்னா லெட்டர் பெருசா இருக்கும். பாசமும் இது நல்லா இருக்கா, மழை வந்துச்சா, கலக்கா போட்டிருக்கோம், மாங்காய் போட்டிருக்கோம், கதையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கடைசியில கொஞ்சம் அமௌண்ட் வேணும் அப்படின்னு எழுதி அந்த மாதிரி லெட்டர் வரும். அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா அது கடைசியை முடிக்கும் போது ஒரு ரொம்ப முடிக்கிற டைம்ல ரொம்ப அர்ஜென்டான ரொம்ப அவசியமான காரியங்களை எழுதி வைப்பாங்க இல்லைங்க. ரொம்ப பிராக்டிக்கலா முகஸ்துத்தியெல்லாம் விட்டுட்டு ரொம்ப பிராக்டிக்கல் விஷயங்களை, உதாரணத்துக்கு என்ன எழுதலாம், நான் போன வருஷம் வாங்கின கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறேன் சீக்கிரம், இல்லைன்னா நான் அதை எடுத்துட்டு வரேன் இதை எடுத்துட்டு வரேன், இல்லைன்னா வேற யாராவது ஊர்ல இருந்து வர வைக்கணும்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க அங்கிருந்து பஸ் ஏறி போய் அந்த ஆற்காடுக்கு வந்து அங்கிருந்து வேலூருக்கு வந்து நீங்க பஸ் எடுத்து மெஜஸ்டிக் வந்து அங்க ஆட்டோ பிடிச்சிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வந்து சேர்றது அப்படின்னு பிராக்டிக்கலா எழுதுவாங்க. அதுல சில டைம்ல இடம் சின்ன கார்டு தான் இருக்கும் இல்லைங்களா, பெரிய லெட்டர்னா காசு இருக்கும். அந்த கார்டுல மேல சைட்ல இந்த பக்கம் ஒரு இடம் விடாம எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல லெட்டர் எழுதுறது உண்டு. அப்படிதான் பேதுரு இப்ப எழுதும் போது அவர் ஒரு விதத்துல அப்படித்தான் எழுதுறாரு. ஏன்னா அவர் லெட்டரை முடிக்க போறாரு. முடிக்கும் போது அவர் கடைசியில சொல்ல வேண்டிய பிராக்டிக்கல் விஷயங்களை, அடிப்படை விஷயங்களை அவர் சொல்லி முடிக்கணும். பாருங்களேன், இதுல பாத்தீங்கன்னா பத்தாவது வசனத்துல அஞ்சாவது அதிகாரத்துல என்ன சொல்றாரு,
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி
சீர்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஒரு ஒரு நம்மள முதிர்ந்த ஒரு நிலைமைக்கு அவர் உங்களை கொண்டு போகணும் அப்படின்ற. பரலோகத்துக்கு போற வழியில போயிருக்கிற நீங்க வளர்ந்து முதிர்ந்து ஒரு முதிர்ந்த நிலைக்கு நீங்க போகணும், அதைத்தான் அவர் எழுதுற. அந்த பத்தாவது வசனத்துல நிலைமைக்கு நம்ம வரணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும், என்ன மாதிரி குணங்கள் நமக்குள்ள இருந்தா அந்த நிலைமைக்கு நம்ம வருவோம். பாருங்களேன், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக, நிலை தவறாம ஒரு பரலோக நிலையில உங்களுக்கு பரிபூர்ண நிலையில கொண்டு வருவாராக அப்படின்றாரு. ஆகவே அந்த நிலையில் வருவதற்கு பேதுரு இப்போ அஞ்சு குணங்களை பத்தி அவர் பேச போறார். இப்ப வர அஞ்சுல இருந்து பத்தாவது ஒன்பதாவது வசனம் வரைக்கும் அவர் என்னத்தை பேச போறாருன்னா, நாம் ஒரு சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி முதிர்ந்த ஒரு நிலையில் வருவதற்கு இருக்கக்கூடிய அஞ்சு குணங்களை, ரொம்ப முக்கியமான குணங்களை அவர் பேச போறார். இந்த அஞ்சு குணங்களை இல்லைன்னா எந்த கிறிஸ்தவனும் ஒரு முதிர்ந்த நிலைமைக்கு வரவே முடியாது. புரியுதுங்களா? ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கக்கூடிய ஆசை என்ன, நான் நல்லா வளர்ந்து முதிர்ச்சி அடையணும் இல்லைங்களா. ஒரு நல்ல குரோத் இருக்கணும், ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற நிலையில் நான் வரணும், நல்லா வளர்ந்து இருக்கணும்னு. ஆனா அது வந்து நம்ம என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா, இப்படி சில பேர் நினைச்சுக்கிறது, நான் வளர்றது எப்படி தெரியுமா, நம்ம இப்படி இஷ்டம் இருக்குது, இப்படி நமக்கு ஒரு இஷ்டம் இருக்கு, அந்த விருப்பம் எல்லாம் ஓகே வளரணும்னு, வளரணும்ன்ற விருப்பம் ஒரு பக்கம் இருக்க, உண்மையாவே வளரணும்னு முயற்சி எடுக்கிறது வேற. சில பேர் இப்படி நினைச்சுக்கிறது, நம்ம தூங்கின உடனே தூங்கி எந்திரிச்ச உடனே முதிர்ந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்களேன். நம்ம தூங்கி எந்திரிச்ச பிறகு நல்லா முதிர்ச்சி வந்துருச்சு அப்படி இருந்தா எவ்வளவு ஈஸி, அப்படித்தான் நினைச்சுக்கிறது. நம்ம முதிர்ச்சி வந்து ஆட்டோமேட்டிக்கா வரவே வராது, ஒருத்தருக்கும் ஆட்டோமேட்டிக்கா வரவே வராது. அது வந்து முதிர்ச்சி, இப்போ மியூசிக் கத்துக்கிறாங்க, இந்த பசங்க எல்லாம் மியூசிக் கத்துக்கிறாங்க இல்லைங்களா. மியூசிக்கு சில அடிப்படை ஒரு காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கு, அது செய்யலன்னா கத்துக்க முடியுமா? இப்போ ஃபர்ஸ்ட் கீஸ் எல்லாம் கத்துக்கணும், நோட்ஸ் எல்லாம் கத்துக்கணும். கத்துக்கிட்டு அப்படியே போய் தூங்கிட்டு திடீர்னு எந்திரிச்சா ஒரு நாள் மியூசிக் வந்துருமா? வராது. என்ன முக்கியமா? பிராக்டிஸ் வேணும் இல்லைங்களா. தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே போனாதான் ஒரு நாள், ஒரு அப்புறம் தொடர்ந்து செஞ்சு 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 போகும்போது என்ன ஆகுது, ஒரு நாள் முதிர்ச்சி வருது. எந்த ஷீட்டை அவங்களுக்கு முன்னாடி வச்சாலும் அப்படியே அசைகிற மாதிரி மியூசிக் போட்டு விடுவாங்க. ஆனா இப்ப அந்த முதிர்ச்சி வந்துருச்சா? இல்ல, ஏன் வரல? பிராக்டிஸ் இல்ல இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு சில முதிர்ச்சி நமக்கு வரணும்னா சில காரியங்களை நம்ம அடிப்படையா தொடர்ந்து செய்ய வேண்டியது அவசியம். இல்லனா அது வராது. நம்ம தூங்கினவொன்னா ஆவிக்குரிய ஜீவத்துல மேஜிக் மாதிரி வந்துடாது. சேம் ஆவிக்குரிய ஜீவியத்திலயும் முதிர்ந்த நிலைக்கு போகணும், தேர்ந்த நிலைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில போகணும்னா என்ன தேவை? சில ஃபண்டமெண்டல்ஸ் வாங்க இங்கிலீஷ்ல இல்லைங்களா, சில அடிப்படையான காரியங்கள் நமக்கு இருந்தா தான் அந்த கனி கொடுக்கிற ஒரு முதிர்ந்த நிலைக்கு நம்ம போக முடியும். அது என்ன? அதுதான் பேதுரு நமக்கு சொல்ல போறாரு பாருங்களேன். இது வரைக்கும் ஆழமான சத்தியங்களை பேசி ஆண்டவருடைய ரகசியமான தெய்வீக சத்தியங்களை இன்னும் தொடர்ந்து அவர் பேசிட்டு போயிருக்கலாம், ஆனா அவர் முடிக்கணும் இல்லையா, லெட்டரை அவர் முடிக்கணும். ஆகவே சரி, நம்ம முடிக்க போறோம். இந்த அஞ்சு காரியங்களை ஒண்டி வெட்டுறாதீங்க. இது அஞ்சு இல்லைன்னா தேரவே முடியாது. நீங்க இந்த அஞ்சு காரியங்கள் ரொம்ப முக்கியம்னு அவர் அந்த அஞ்சு காரியங்களை சொல்ல வர்றாரு. அடுத்தது இந்த அஞ்சு காரியங்களை பார்க்க போறோம். இது வரைக்கும் என்ன சொன்னாரு? இந்த அஞ்சாவது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் போது ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும் சபை மூப்பர்களை பத்தி அவர் பேசிட்டு வந்தார். சர்ச் எல்டர்ஸ் அவங்களுடைய கடமை என்ன, அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கணும், அவங்களுக்கு வரப்போற வெகுமதி என்ன, அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சர்ச் தலைவருங்க பாஸ்டர் சரியில்லைன்னா அந்த மக்கள் முதிர்ச்சி அடையவே முடியாது பாருங்களா. சில சபைகள்லாம் பலவீனமா இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஆகவே அதை சொல்லி முடிச்சுட்டு இப்ப அஞ்சாவது வசனத்துல என்ன ஆரம்பிக்கிறாரு?
அந்தபடி
இளைஞரே மூப்பருக்கு கீழ்படியுங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கு. என்னங்க மூப்பர்களுக்கு கீழ்படினா என்ன சொல்றாரு? இல்ல நம்ம மேல் பார்வையா பார்த்தோம்னா வாலிபர்களே நீங்க வயசானவங்களுக்கு கீழ்படியுங்க. ஏன்? அதுக்கும் நல்ல காரணங்கள் சொல்லலாம். ஏன் வயசானவங்க கீழ்படினா? வாலிபருங்க இயற்கையாவே அவங்களுக்கு இருக்கக்கூடியது என்ன, வாலிபர்கள் உங்களுக்கு தெரியலன்னா இயற்கையாவே அவங்களுக்கு இருக்கக்கூடியது ஓவர் கான்பிடன்ஸ் இல்லைன்னா ஆரோகன்ஸ். தமிழ்ல நல்ல ஆரோகன்ஸ்க்கு நல்ல ஒரு வார்த்தை இருக்கு, அகங்காரம்னு வாங்க இல்லைங்களா. தமிழ்ல அதான் வேற வழி இல்லை, ஆரோகன்ஸ். வாலிபர்களுக்கு இயற்கையாவே என்ன, எனக்கு எல்லாம் தெரியும் பாருங்களேன். எந்த சபையில இருக்கிற பிரச்சனையனாலும் அவங்களால சால்வ் பண்ணிட முடியும். ஒரு அஞ்சு நிமிஷத்துல எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட முடியும். எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் பெருசா என்ன இதை இழுத்துட்டு இருக்காங்க, இப்படி நான் பண்ணிடுவேன், அதை நான் பண்ணிடுவேன்னு அனுபவம் இல்லாத வாலிபர்களுக்கு இயற்கையாவே அது இருக்கும் இல்லைங்களா. அதனாலதான் பல முட்டாள்தனம் அவங்க வாழ்க்கையில செஞ்சிடலாம், பல முட்டாள்தனம் அவங்க வாழ்க்கையில செஞ்சிடலாம். அதனால நீங்க என்ன செய்யணும், முதிர்ந்தவங்க வாழ்க்கைய பார்த்தவங்க அனுபவத்தரல கேட்டு நீங்க உங்க வாழ்க்கையை நடங்க அப்படின்ற ஒரு புத்திமதியும் அதுல அடங்கி இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு காரியம், ஒரு வாலிபர் வேதத்துல பார்த்தோம்னா சாலமன், அவர் ஞானமா அவருடைய தேசத்தை ஆண்டார். அவருக்கு ஒரு பையன், வாலிப பையன் ரெஹபோம்னு. அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அவரு ராஜாவானார். ராஜாவாயி ஒரு தேசத்தையே ஆளுகிற ஒரு ராஜாவை வரும்போது என்ன ஆச்சு, அவங்க இஸ்ரவேல் ஜனங்க வந்து இஸ்ரவேல் யூதா ரெண்டு இது இருந்துச்சு. அவர் செஞ்ச ஒரு படு முட்டாள்தனத்தினால அந்த தேசமே ரெண்டா போச்சு. ஏன்? மூப்பருங்க முதியவருங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கறாங்க, அந்த அட்வைஸ கேட்கறத விட்டுட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸுடைய அட்வைஸ கேட்டான். என்ன ஆச்சு, தேசமே ரெண்டா போய் பயங்கரமான நிலைமைக்கு அவன் போனான். ரெஹபோம் அந்த கடையை வந்து ஒன்னு ராஜாக்கள் பன்னெண்டுல இருக்கு, நீங்க போய் வீட்டுல போய் படிச்சுக்கலாம். வாலிப ஃப்ரெண்ட்ஸோ வாலிப முட்டாள்தனத்தினாலேயோ செய்யக்கூடிய காரியத்தினால வரக்கூடிய விளைவு, பெரியவங்க பேச்ச கேட்காம அப்படி அதை எடுத்து பார்க்கலாம். ஆனா இத கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா இது அதை பத்தியா பேசுதுன்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இளைஞரே உங்க முதியவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னா இதுல அவ்வளோ மேல் பார்வையா இது போடல. ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் அவர் எதை பத்தி பேசிட்டு வந்திருக்காரு, பாஸ்டர்களை பத்தி பேசிட்டு வந்திருக்காரு. இப்ப திடீர்னு வாலிபர்கள் பத்தி அவர் ஏன் பேசணும், சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியுதே அப்படின்னா, கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்னா இங்க ஒரு டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம், இங்க ஒரு டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். அது சரியா போட்டிருக்கணும், இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் இது வரைக்கும் மேல யாருக்கு பத்தி பேசினாரு, உங்களில் உள்ள மூப்பருக்கு. மூப்பர்னா வயசானவங்களா இல்ல வயசானவங்க இல்ல, யாரு, சபையில இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பாஸ்டர் நிலைமையில இருக்கக்கூட பேசுறாரு. அதுக்கு நேர் எதிராக இங்க என்ன, இளைஞரே அப்படின்றார். எங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வயசான மூப்பருங்க வயசானவங்க எப்படி இல்லையோ, அதே மாதிரி இளைஞருங்கன்னு சொல்லும் போது வாலிபமா இருக்கிறவங்களுக்கு அவர் பேசல, ஆவிக்குரிய நிலையில அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறவங்களை பத்தி அவர் பேசுறார். புரியுதுங்களா, ஆவிக்குரிய நிலையில் சபை, அது மூப்பருங்களேன்னு பாஸ்டர்களுக்கு பேசுறாரு, இளைஞரே எங்கா இருக்கிறவர்களேன்னு காங்கிரிகேஷன் சர்ச் மெம்பர்ஸ்க்கு அவர் பேசுறாரு. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்களா, அது டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இளைஞரேன்னு வந்துருச்சு. அது ஆக்சுவலா சர்ச்ல இருக்கிற எல்லாருக்குமே பேசுற வசனம், 4:1-4 வரைக்கும் பாஸ்டர்களுக்கு பேசிட்டு 5வது வசனம் சர்ச் மெம்பர்ஸ்க்கு பேசுறாரு. ஏன், ஒரு மேய்ப்பருடைய பணி என்ன என்பதை 1-4 வரைக்கும் சொல்லியிருக்காரு. அந்த மேய்ப்பர் அவருடைய பணியை செய்யணும்னா அந்த சர்ச் 5வது வசனத்தின்படி நடந்தா தான் அவர் வேலையை செய்ய முடியும். அந்த கட்டளையிலேயே உள்ளடங்கி இருக்கு 5வது வசனம், இல்லைன்னா அவர் வேலையை அவர் செய்யவே முடியாது. அதனால தான் பாருங்களேன், ஏன்னா ஒருத்தர் முதிர்ல, முதிர்ச்சி அடையில, அவிக்குரிய வாழ்க்கையிலனா எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்னன்னா, அவங்க சர்ச்சுடைய அதிகாரத்துக்கு அவங்க கீழ்படிய மாட்டாங்க, சபை பாஸ்டருடைய அதிகாரத்துக்கு கீழ்படிய மாட்டாங்க. அதான இளைஞருடைய முட்டாள்தனம் இல்லைங்களா, வளரல, ஆவிக்குரிய ஜீவியத்துல வளராது. எப்படி தெரியுதுன்னா, அவங்க முதிர்ல, அவங்க ஆவிக்குரிய சபை ஒரு முரட்டு பிடிச்ச ஒரு ஆடு மாதிரி அவங்க இருப்பாங்க. அதனால தான் அவர் அப்படி எழுதுறாரு, இளைஞரே அப்படின்னு. இதுல பார்த்தோம்னா, நான் எப்படி சொல்றேன், இது எப்படிங்க சொல்ல முடியும் பாஸ்டர்னா, அது ஆரம்பிக்கிற வசனம் விதவை பாருங்களேன், எப்படி ஆரம்பிக்கிறாரு, அந்தபடி அந்தபடி. இது பேதரு அடிக்கடி யூஸ் பண்ற இது பாருங்களேன், நான் 3வது அதிகாரத்தில் அப்படியே யூஸ் பண்ணிருக்காரு. 3:1 படிங்க பாருங்களேன், அந்தபடி. அது வைஃபுக்கு எழுதுறாரு இல்லைங்களா, அந்தபடி மனைவிகளே அப்படின்றாரு. அதே புருஷர்களுக்கு அவர் சொல்றது 7வது வசனத்துல பாருங்களேன், அந்தபடி. புரியுதுங்களா, முன்னாடி அந்தபடி, அதுக்கு முன்னாடி யாரை பத்தி எழுதிருந்தாரு, வேலைக்காரர்களே நீங்கள் உங்க எஜமான்களுக்கு கீழ்படியுங்கள், லைக்வைஸ் மனைவிகளே நீங்கள் உங்க புருஷர்களுக்கு கீழ்படியுங்கள். அந்த மனைவிகளுக்கு நேர் விரோதமாக புருஷர்களுக்கு எழுதுறாரு இல்லைங்களா, அந்தபடி புருஷர்களே. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா, 5வது அதிகாரத்துல உங்களில் மூப்பர்களுக்கு நான் சொல்லி முடிச்சுட்டு, அந்தபடி யாரு, இளைஞரேனா சர்ச் மெம்பர்ஸ்க்கு அவர் எழுதுறாரு. புரியுதுங்களா, அது ஆழமான ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்த்தோம்னா அதான், இது நமக்கு டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்லாம நம்ம வேற ஆர்குமெண்ட்ஸ் கூட சொல்ல முடியும், அந்த கனெக்டிங் வேர்டுனால நம்ம சொல்றோம், வேற ஆர்குமெண்ட்டும் சொல்ல முடியும். பைபிள்ல முழு வேதத்திலையும் பார்த்தோம்னா பல வசனங்கள் என்ன போட்டிருக்கு, சர்ச் மெம்பர்ஸ் ஆண்டவர் வச்ச பாஸ்டருக்கு அவங்க அடங்கி நடக்கணும்னு பல வசனங்கள் இருக்கு. ஒரு வசனம் பார்ப்போமே, எபிரேயர் 13:17, அந்த போதனை வந்து முழு வேதத்திலையும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். 13:17,
உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களால் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்.
கீழ்ப்படிந்து அடங்குங்கள், பாத்தீங்களா, அந்த மாதிரி பல வசனங்கள் இருக்கு. அதைத்தான் பேதுரு இங்க சொல்றார். ஆகவே இது வெறும் யங் பீப்புளுக்கு எழுதல, யங் பீப்புளுக்கு ஒரு ஒரு இது இருந்தாலும், ஆனா சர்ச் பாஸ்டர்களுக்கு சொல்லிட்டு சர்ச் மெம்பர்ஸ், ஒவ்வொரு சர்ச் மெம்பருக்கும் இதை சொல்லப்படுது. ஆகவே இதை நம்ம ஓகே, அந்த டிரான்ஸ்லேஷன் பிரச்சனையை நம்ம கிளியர் பண்ணியாச்சு. இப்போதான் நம்ம அந்த 5 குணாதிசயங்களை நம்ம பார்க்க போறோம், ஒன்னா எடுத்து பார்க்கணும். நான் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும் அப்படின்னா இருக்கக்கூடிய குணங்கள் என்ன, எனக்குள்ள இருக்க வேண்டிய குணங்கள் என்ன, முதலாவது ஆவிக்குரிய குணம் என்ன அப்படின்னா இந்த 5வது வசனத்துல வர்றதுதான். என்ன, ஒரு கிறிஸ்தவன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும்னா அவனுக்கு இருக்க வேண்டிய முதல் காரியம் அவனுக்கு கர்த்தர் ஆவிக்குரிய நிலையில் வச்சிருக்கிற தலைவர்களுக்கு பாஸ்டர்களுக்கு அவன் அடங்கி நடந்தாதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியும். பாருங்களேன், இங்கிலீஷ்ல சொல்ல போனா த ஃபர்ஸ்ட் குணம் சப்மிஷனை கத்துக்கணும். சப்மிஷன் அது நமக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா வருமா? அல்வா சாப்பிடுற மாதிரியா? சப்மிஷன் கொஞ்சம் கூட வரவே வராது. ஏன்னா அதுவே நம்ம உலகத்துல தலகீழா பாவம் எல்லாத்தையும் நமக்கு செஞ்சு வச்சிருக்கு. தெரியுங்களா, ஒருத்தருக்குமே சப்மிஷன் பிறந்ததுல இருந்து வர்றதே கிடையாது, எல்லாம் தலகீழ. நமக்கு இருக்கிறதெல்லாம் என்னன்னா இந்த சொல்ல மாதிரி வர வாலிபர்களுக்கு மாத்திரம், நமக்கு எல்லாருக்குமே ஆங்காரம். என்ன நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, யாருக்கு என்ன இல்ல? அது யோசிச்சு பாருங்க, அது பாவத்தினால வந்தது. அது பாவம் என்ன பண்ணுச்சு, நம்ம அடங்கி ஆதாம் ஏவால் இருந்தாங்க, அதனால ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆனா பாவம் அவங்களை நீங்க தேவர்கள் போல் ஆவீர்கள் அப்படின்னு அவங்க சுயத்தின் மேல அன்பை கொடுத்து, சுயத்தின் மேல ரொம்ப பெருமையை கொடுத்து, அவங்க யாருக்குமே அடங்காதபடி ஆயிட்டாங்க. அடங்கவே மாட்டாங்க. நம்ம உள்ள இருக்க குணம் வந்து உல்டாவா நம்ம இருக்கிறோம், ரிவர்ஸா நம்ம இருக்கிறோம். நமக்கு வர ஆசீர்வாதமே நம்ம அடங்குறவர்களா மாறினாதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமே தவிர, இந்த இயற்கை மனிதனை பாத்தீங்கன்னா அடங்காதவர்கள், அதான் அவருடைய குணம். பாத்தீங்களா, இயற்கை மனிதர்கள். அதான் இயேசு சொன்னாரு, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தில் முதல்ல முதிர்ந்து கொஞ்சம் மேல வரணும்னா முதல் படி என்ன, ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இயற்கை மனுஷனுக்கு வரவே வராது. பாருங்களேன், யாருக்குமே அவங்க அடங்காததுதான் பாவம் அவங்களுக்கு செஞ்சு வச்சிருக்கு. பாவம் செய்யறது அதாங்க, யாருக்குமே நம்ம அடங்க மாட்டோம். தேவ சாயலா நம்ம இருந்தவர்கள் பிசாசு சாயலா மாறினதுக்கு என்ன காரணம், பிசாசு யாருக்குமே அடங்க மாட்டோம். அந்த மாதிரி அடங்காதவர்களா நம்ம மாறிட்டோம். ஆனா தேவ சாயலா மறுபடியும் மாறுறது எப்படி? அதுதான் பரிசுத்தாவி நமக்கு செய்யறார். சத்தியத்தை கொண்டு நம்ம அடங்குறவர்களாக சப்மிஷனை நம்ம கத்துக் கொடுக்கிறார். பாருங்களேன், அதைத்தான் முதல்ல கத்துக் கொடுக்கிறார் பேதுரு. நம்ம சப்மிஷனை நம்ம கத்துக்கலன்னா வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேரவே மாட்டோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், அது ரொம்ப முக்கியம். அந்த பாத்தீங்கன்னா அந்த கட்டளை, இளைஞரே உங்க இளைஞரே மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு உபாட்டாசோ அப்படின்ற ஒரு வார்த்தை, அது வந்து ஒரு கட்டளையாக அவர் கொடுக்கிறார். இது முதல்ல, இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கல, இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்திருக்கிறார். 2:13 படிங்களா, இதே வார்த்தை வருத பார்க்கலாம். நீங்கள் மனுஷருடைய கட்டளை யாவற்றுக்கும் கர்த்தரின் நிமித்தம் கீழ்படியுங்கள். பாருங்களா, சப்மிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ்படினா அவங்க சொல்றது, கீழ்படுறது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு அண்டர்ல நம்மள இருக்கிறதுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கறது. புரியுதுங்களா? அடங்கி இருக்கிறது, அவங்களுக்கு கீழே நம்ம அடங்கி இருப்பதற்கு நம்மள ஒப்பு கொடுக்கறது தான். ஒரு மிலிட்டரி வார்த்தை, ஒரு மிலிட்டரியில எப்படி ஒரு கமாண்டர் கீழே அவங்க இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்காரு. இது வந்து இதுதான் சப்மிஷன் இல்லைங்களா? சப்மிஷனை கத்துக்கணும், அதான் முதல் குணம் நம்ம முதிர்ச்சி அடையறதுக்கு. அது இல்லாம நம்ம முதிர்ச்சி அடைய முடியாது. இது எல்லா விதமான மூப்பர்களுக்கும் நம்ம கீழ்படியணுமா? இல்ல, 1-4 வரைக்கும் போட்டிருக்கு இல்லையா, அப்படி உங்களை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கணும். அவங்க சொல்றது எல்லாமே நம்ம கேட்கணுமா? எல்லாமே நம்ம கேட்கணுமா? இல்ல, வேத வசனத்தின்படி அவங்களுக்கு நம்ம, அவங்களுடைய நபருக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியதில்ல, அவங்களுடைய பணிக்கு. அவங்க நம்மளை மேய்க்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கும் போது, அந்த மேய்ப்பு பணி அவர்கள் செய்யும் போது, அந்த மேய்ப்பு பணியில் உள்ளடங்கிய எல்லா காரியத்துக்கும் நம்ம கீழ்ப்படியும். புரியுதுங்களா? அவங்க ஏதோ ஒன்னு சொல்றாங்க சம்பந்தம் இல்லாம, வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லாம, அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா வேதத்தின்படி அவங்க கொடுக்கிற சகல கட்டளைகளுக்கும் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை இது. புரியுதுங்களா? அவங்க மேய்ப்பு பணி நம்ம செய்யணும்னு என்னென்ன செய்ய பாக்குறாங்களோ அது எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டா நம்ம சப்மிட் பண்ணணும். இதை செய்யணும்னா சாதாரணமா எல்லாரும் செய்ய முடியாது. இதை செய்யணும்னா முதல்ல இருக்க வேண்டியது என்ன, தங்களுக்கு இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ அவங்க வந்து இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வரமாக அவங்க பார்த்தா தான் அப்படி கீழ்ப்படிவாங்க. பாருங்களேன், ரொம்ப இது இருக்கு. ரொம்ப மனுஷனுடைய ஏமாற்றம், பாவம் எப்படி ஏமாத்தி வச்சிருக்குன்னா, நான் இயேசுக்கு கீழ்ப்படிவங்க, பைபிளுக்கு நான் கீழ்ப்படிவங்க, ஆனா எந்த பாஸ்டர் கடியிலையும் நான் கீழ்ப்படிந்து இருக்க மாட்டேன், நான் ஆண்டவர் கீழ்ப்படுகிறேன். ஏன் கேட்கறதுக்கு அந்த ஆலயர்கள் இல்லைன்றதுனால இப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க வேண்டியது. உண்மையாவே பிரதான மெய்ப்பருக்கு கீழ்படுகிறவங்க எப்படி தெரியுமா? தெரியும், இங்க அவர் வச்சிருக்கிற ஒரு மெய்ப்பருக்கு கீழ்படிஞ்சிருப்பாங்க. அதுல தான் அவங்களுடைய கீழ்படிதல் வெளிப்படும். கதை விட்டுட்டு இருக்கலாம் இல்லைங்களா? காணாத தேவனை நீ நேசிக்கிற, காணுகிற சகோதரனை நீ நேசிக்கலன்னா எப்படின்னு கேட்கிற. அதே மாதிரி காணாத இயேசுக்கு நான் கீழ்படுகிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன் நீ சொல்லிட்டு இருந்தா, இங்க காணுகிற ஒரு பாஸ்டர் அவர் வச்சிருந்தா, அவருக்கு கீழ்படுகிறதுல எங்க காட்டுற நீ? அதான் பாயிண்ட். புரியுதுங்களா? கதை விட்டு ஏமாத்திட்டு இருக்கலாம். சில பேர் இப்படியேதான் சபைக்கு போக மாட்டாங்க, மெம்பரும் இருக்க மாட்டாங்க, நான் இயேசுக்கு கீழ்படுகிறேன் அவர் வந்து சொல்ல போறாரு அவங்களுக்கு தெரியாது. நான் வைத்த மெய்ப்பர்களுக்கு அண்டர் ஷெப்பர்ட்ஸ், எனக்கு அடியில வைத்த மெய்ப்பர்களுக்குள்ள நீ இருந்தியா அவர் அதை கேட்பாரு இல்லைங்களா? என்னுடைய ஆடுகள் அங்க இருக்கும், நீ அங்க இருந்தியான்னு அவர் கேட்பாரு. அதை தான் நம்ம பாத்துக்கணும் பாருங்களேன். ஆகவே கடவுள் தான் இந்த ஒரு செயின் ஆஃப் கமாண்ட், செயின் ஆஃப் கமாண்ட் எங்க ஆபீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மேனேஜர் அவரு கீழே, அவரு கீழன்ற மாதிரி கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு கீழே அண்டர் ஷெப்பர்ட்ஸ் மெய்ப்பருங்க, அவருக்கு கீழே சபை அவர் வச்சிருக்கிறார். குடும்பத்திலயும் அவர் வச்சிருக்கிறார், ஹஸ்பண்ட், ஹஸ்பண்ட் கீழே ஒய்ஃப், அந்த செயின் ஆஃப் கமாண்ட், அது கீழே பிள்ளைங்க. வேலையிலயும் அவர் வச்சிருக்கிறார், கவர்மெண்ட்லயும் வச்சிருக்காரு, அதே மாதிரி சபையிலயும் அவர் வச்சிருக்கிறத பாக்கலாம். இது பாருங்களேன், அதான் இது எல்லாரும் செய்ய முடியுமா? இது எல்லாரும் கீழ்படிவாங்களா? இல்ல, மறுபடியும் பிறந்த உண்மையான ஆடுகள் தான் இது செய்ய முடியும், மத்தவங்கனால இது செய்ய முடியாது. ஏன்னா அவங்க இது 2வது வசனம் 25வது வசனம் படிங்களா, 2 அதிகாரம் 25வது வசனம்.
சிதறுந்த ஆடுகளை போலிருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள்
பாருங்களேன். அப்படி கண்காணி உங்க மெய்ப்பர், ஆத்தும மெய்ப்பர், பிரதான மெய்ப்பர்கிட்ட வந்த ஆடுங்க தான் இப்படிப்பட்ட மெய்ப்பர்களுக்கு கீழ்படிய முடியும், மத்தவங்க இப்படி இருக்க மாட்டாங்க. ஆகவே சரி, இப்ப கீழ்படியறதுன்னு பாத்துட்டோம். நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முதிர்ந்தவனாக, சீர் பொருந்தியவனாக, பரிபூர்ண நிலைக்கு நான் போக வேண்டும் என்றால் முதல் படி என்ன இருக்கணும்? சப்மிஷனை கத்துக்கணும். அங்க வச்சிருக்கிற பாஸ்டருக்கு சப்மிஷனை நான் கத்துக்கணும். அதான் அங்க அவர் சொல்றாரு. எந்த விஷயத்தில் சப்மிஷன்? சப்மிஷன்னா என்ன அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். எப்படிங்க? சரிங்க, இன்னமே பல்ல கடிச்சுக்கிட்டு அவர் என்னத்த சொல்றாரோ நான் கேட்டு தொலைக்கிறேன் அப்படின்றதான் நினைச்சுக்கிறது இல்ல. ஒரு நல்ல வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல, கான்சியன்சியஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, கான்சியன்சியஸ். அது தமிழ்ல நான் டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்தேன், எதுவுமே சரியில்லை. கான்சியன்சியஸ்னா என்ன? ஒரு காரியத்தை நான் சரின்னு உணர்ந்ததுனால், கரெக்டுன்னு உணர்ந்ததுனால், அதை நான் உணர்வோடு அக்கறையோடு நான் அதை செய்வேன். அது எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு பழக்கம் இல்லை, ஆனா அது சரி, அது நன்மை என்பதுனால் நான் என்ன செய்வேன்? இன்னமே நான் அதை செஞ்சு 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 நான் பழக்கம் பண்ணிக்குவேன். அதைத்தான் கான்சியன்சியஸ் அப்படின்றது. ஒரு காரியம் எனக்கு பழக்கமே இல்லை, ஆனா அது சரி என் மனசாட்சியில நான் ஆழமா உணர்ந்ததுனால் நான் என்ன செய்யறேன்? இன்னமே அதை நான் உணர்வோடு செய்வேன், அது திருப்பி திருப்பி செய்வேன். ஒரு உதாரணம் கொடுக்கணும்னா, கான்சியன்சியஸ்க்கு ஒரு உதாரணம் கொடுக்குற பாருங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு 40 வயசுன்னு எடுத்துக்கோ, 40 35 வயசு, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, ஆனுவல் செக்அப் பண்ணுன்னு போறாரு. போய் செக்அப் பண்ணும் போது அவர் டாக்டர் சொல்றாரு, அப்பா ஒரு வயசு தாண்டின பிறகு உன்னுடைய வெயிட்ட குறித்தோ உன்னுடைய சாப்பாடு குறித்தோ நீ கேர்லெஸ்ஸா இன்னுமே இருக்க முடியாது, உனக்கு அந்த டைம் வந்துருச்சு, என்னமே வந்துருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னுடைய வெயிட்ட குறித்து நீ ரொம்ப அக்கறையா இருக்கணும், கான்சியன்சியஸா இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாரு உன்னுடைய வயசு 40 ஆயிருச்சு, 40 ஆனது மாத்திரம் இல்ல, உன் கொலஸ்ட்ரால் லெவல் பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கு, பயங்கர கொலஸ்ட்ரால் லெவலு, கார்டியோவாஸ்குலர் லெவல் பார்த்தோம்னா எல்லாமே அப்நார்மல் சைன்ஸை காட்டுது. இன்னமே அதனால நீ கேர்லெஸ்ஸா இருக்க முடியாது, இன்னமே நீ ஏதாவது செய்யாம விட்டினா உனக்கு ஹார்ட் அட்டாக் கூடிய சீக்கிரம் காத்துக்கிட்டு இருக்கு, எப்போ வரலாம் அப்படின்னு. ஏன்னா உனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் ஆகி எல்லாமே ஹையா இருக்குது, நீ இன்னமே ஏதாவது கான்சியன்சியஸா செய்ய ஆரம்பிக்கல, உனக்கு ஹார்ட் அட்டாக் காத்துக்கிட்டு இருக்கு, அடுத்த நாள் வந்துடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் கிறிஸ்தவனா இருப்பதனால அவர் உணர்த்தி சொல்றாரு, அப்பா போதும், இன்னுமே அஜாக்கிரதையா இருந்தது, பரிசுத்தாவினுடைய ஆலயத்தை அபியூஸ் பண்ணது போதும், இன்னுமே நீ கான்சியன்சியஸா செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அது அவர் என்ன செய்யறாரு? அவருக்கு பழக்கம் இல்லை, அவருக்கு டயட் இருந்து பழக்கோயில எக்ஸசைஸ் பண்ணி பழக்கோயில அவர் என்ன பண்றாரு, இன்னுமே அவர் பழக்கம் இல்லைனாலும் செஞ்சு 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 கான்சியஸா செஞ்சு அதை பழக்கம் ஆக்கிக்க பாக்குறது. புரியுதுங்களா? அதுதான் அர்த்தம் கான்சியன்ஷியஸ். அதே மாதிரி இங்கேயும் நமக்கெல்லாம் மூப்பர்களுக்கு மனுஷர்களுக்கு கீழ்படிந்து பழக்கம் இல்லை, ஆனா இது நன்மைன்றதுனால இதுதான் எனக்கு முதிர்ச்சி கொடுக்கும். எதை சொன்னாலும் நமக்கு ஒரு ஆப்போசிட்டா வரும் பாருங்களேன். சில பேருக்கு பாத்தீங்கன்னா எது சொன்னாலும் அதுக்கு அடங்கி இருந்து போறது இல்லை, நமக்கு ஆப்போசிட்டா அதுக்கு ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி இராமல் நான் பழகிக்குவேன், அடங்கி இருக்கிறதுக்கு நான் கற்றுக்கொள்ளுவேன் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இது வெறும் வெளிப்பிரகாரமான இல்ல, மனப்பூர்வமா எந்த விதத்தில் நம்ம அடங்கி இருக்கணும், எந்த விதத்தில் அடங்கி இருக்கணும். சில காரியங்களை பார்ப்போமே. ஒரு மேய்ப்பர் அவருடைய மேய்ப்பு பணி செய்யற காரியங்கள் அவர் என்ன போன வாரம் நம்ம பார்த்தோம். அவர் மேய்ப்பு பணி எப்படி எல்லாம் செய்யறாரு? முதலாவது அவர் செய்யற மேய்ப்பு பணியில என்ன செய்வாரு, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடுக்கு முதலாவது செய்யக்கூடிய காரியம் என்ன? அந்த ஆடுகளை போஷிக்கணும் இல்லைங்களா, அந்த ஆடுகளை போஷிக்கணும். அதுதான் அவர் செய்யக்கூடிய முதல் மேய்ப்பு பணி, அதுதான் அவருடைய கடமையாக பார்க்கிறோம். அவர் என்ன செய்யறாரு, அந்த ஆடை போஷிக்கணுமே, அந்த ஆடுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே என்பதற்காக அவர் கஷ்டப்பட்டு நேரம் எடுத்து சாப்பாடு ரெடி பண்ணி ஆயத்தமெல்லாம் பண்ணிட்டு, ஐயோ அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு அவர் ஜபம்லாம் பண்ணி அவங்களுக்காக நினைச்சு சில காரியங்களை நோட் பண்ணி சில வசனங்கள் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும் பலமா இருக்கும்னு எழுதி டயர்டா கஷ்டப்பட்டு வந்து நிக்கிறார். வந்து நின்ன உடனே பார்த்தா அந்த ஆடு அங்க இல்ல. அவருக்கு மனசு எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்களேன் இல்லைங்களா. மனசு வந்து ஆடுக்கு வேலை என்ன, வந்து சாப்பிட்டு போனோம் ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ, அதுக்கு 101 காரணங்கள் வர்றதுல என்ன பண்ணுவார் அந்த மேய்ப்பர் பாருங்களேன். இதுதான் மூப்பருக்கு அடங்கி நடக்கிறதா, அவர் எப்படி மேய்ச்சல் செய்வார் யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு ஆடு இருக்குது வர்றது இல்ல, என்ன செய்யறது, 101 காரணங்கள். அந்த மேய்ப்பர் அதை பார்த்துட்டு மனசு உடைஞ்சு போறார். அது மாத்திரம் மனசு உடைஞ்சு போறது மாத்திரம் இல்ல, அவர் வீட்டுக்கு போய் மனசு உடைஞ்சு போய் இன்னும் அவர் கேள்விப்பட்ட போது டபுளா அவர் மனசு உடையுது. ஏன் அவர் இங்க ஏங்க வரல அப்படின்னா, அவங்களுடைய மச்சிச்சியுடைய தம்பியுடைய தங்கச்சிக்கு பிறந்த நாள்ன்றதுனால அவங்க வரல அப்படின்னு கேள்விப்படுறாரு. அவருக்கு எப்படி இருக்கும் மனசு யோசிச்சு பாருங்களேன். இல்லனா ஏதோ கிரிக்கெட் மேட்ச் டிவியில அதனால வரல, எப்படி இருக்கும் அதெல்லாம் கேள்விப்படும் போது. இப்படி செஞ்சோம்னா அது அது அடங்கி நடக்கிறதா, எப்படி அந்த ஆடு முதிர முடியும் யோசிச்சு பாருங்களேன். தேரவே தேர முடியாது அந்த மாதிரி ஆடுங்க. அதான் சொல்றேன், உங்க மூப்பர்களுக்கு அடங்கி நடங்கள் அப்படின்னா அவர்கள் மேய்ப்பு பணி செய்யணும் என்பதற்காக கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க மேய்ச்சல் புல்லுள்ள ஸ்தலங்களில் உங்களை நடத்த சத்தியங்கள் அவர் நடத்த அவர் ஆயத்தம் பண்ணி வந்திருக்கும் போது ஆடாக நமக்கு இருக்க வேண்டிய முதல் கடமை என்ன, சபைக்கு ஒழுங்கா சாப்பிடுறதுக்கு வரணும். ஆடா இல்லைன்னா என்ன ஆவறது, இல்ல வர முடியாது காரணங்கள், 101 காரணங்களை நம்ம சொன்னோம்னா அது அது இந்த கட்டளைக்கு மீற மாதிரி பாருங்களேன். ஒரு நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறோம் சபைக்கு வராதது. நான் சொல்றேன், இப்படி இருந்தா நம்ம தேரவே முடியாது. நான் எல்லாம் ஆவிக்குறி ஜீவத்துல வளரும் போது ஒரு வாரம் சபைக்கு போலனா ஐயோ உலகமே இருளாக்குற மாதிரி தெரியும், பெரிய பாவம் செஞ்சிட்ட மாதிரி தெரியும், நிம்மதி இருக்காது மனசுல. ஆனா நம்ம பழகி போயிருது, அது ரொம்ப தப்பு, அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய கடமை இளைஞரே உங்க மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து இருங்கன்னா அதுல முதலாவது அடங்கி இருக்கிறது என்ன, ஒழுங்கா அவர் மேய்க்கும் போது ஒரு மேய்ச்சலை கொடுக்கும் போது வந்து நம்ம அட்டன் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. சில பேர் ஒருவேளை வேலை பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த மாதிரி வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கு, என்ன செய்யறது, அதனால என்ன செய்வ, நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்பாரு, நிச்சயமா கேட்பார், ஜெபம் பண்ணி கேட்பார். ஆனா நான் செய்யறங்க ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இல்லைன்னா நீங்க வந்து அட்டன் பண்ண முடியல. உண்மையா இருந்தா நீங்க என்ன செய்யணும், ஆட ஐயோ நான் மிஸ் பண்றேனே, நான் போஷனை எனக்கு இல்லையே, நான் எப்படி வளருவேன்ட்டு அந்த ஆடியோ கேசட்டாவது கேட்கறீங்களா, ஆடியோ சிடி இருக்குது, ஐயோ எவ்வளவு மிஸ் பண்றேனே, அதை கேட்டு அதை வச்சுட்டாவது வளர முடியுதா, அதை பாக்குறாரு இல்லையா ஆண்டவரு, அதை உண்மையோடு ரெகுலரா செய்யறமான அதையும் செய்யறது இல்லைன்னா ஆண்டவர் ஏன் உங்க ஜபத்தை கேட்கணும். உனக்கு சபைக்கு வராத இருக்கிறது சந்தோஷமா நிம்மதியா இருக்கு, அப்படியே இருந்துக்கன்னு விட்டுருவாரு இல்லையா. கூச்சல், நான் எல்லாம் சபைக்கு போலனா பெரிய கூச்சல் போடுவேன், ஐயோ இப்படி சபை மிஸ் ஆயிருச்சே, ஐயோ ஆண்டவரேன்னு அந்த மெசேஜ விடாம கேட்பேன், ரெக்கார்ட் பண்ணி கேட்பேன், யாருக்கிட்டயாவது வாங்கி விடாம ஐயோ ரெகுலரா கேட்பேன். சில ஒரு சில டைம்ல வர முடியாம போயிடுச்சுன்னா அப்படிதான் கேட்கணும். அப்படி நம்ம கேட்கறோமா, அப்படி நம்ம முயற்சி பண்றோமா, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார் இல்லைங்களா? பொறுமையோடு இருந்தா நிச்சயமா கேட்பார். ஆகவே சில சில பேர் அப்படிதான், வரவும் முடியல, வேலை இருக்குது, ஆனா பல வாரங்கள் மெசேஜ் எல்லாம் போயிருக்கும், ஆனா அதெல்லாம் கேட்கறது இல்ல. எப்படி வளர முடியும், எப்படி முதிர முடியும், யோசிச்சு பாருங்களேன். இப்படித்தான், அதனாலதான் பேதுரு என்ன சொல்றாரு, முதலாவது ஆடுகளா இருக்கிற நீங்கள் வளரணும்னா மூப்பர்களுக்கு கீழ்படிந்திருக்கணும். அதுல எதுல முதல்ல என்ன அடங்கியிருக்கு, சபைக்கு ரெகுலரா வர்றதுல அடங்கியிருக்கு இல்லைங்களா, அந்த மேய்ச்சல் அடங்கியிருக்கு. ரெண்டாவது மூப்பர்களுடைய கடமை என்னன்னு பாக்குறோம், அவர்கள் வந்து அந்த ஆடை பாதுகாக்கணும் இல்லைங்களா, அந்த ஆடை பாதுகாக்கணும். அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, எப்ப பாரு கூடிய இருக்க முடியாது, ஆனா அவங்க எச்சரிக்கிறாங்க இல்லைங்களா, இது செய்யாதீங்க, இது ஆபத்து, இப்படியே போனீங்கன்னா நல்லா இருக்காது, பயங்கரம்னு எச்சரிப்பு கொடுக்கறாங்க இல்லைங்களா. பல விதமா எச்சரிக்கை, உங்க ஆத்மாக்கு வரக்கூடிய ஆபத்தை பார்த்து, பாவ ஆபத்து, கள்ளப்போதக ஆபத்தை குறித்து எச்சரிக்கும் போது ஆடா உங்களுக்கு இருக்க வேண்டிய கடமை என்ன, அந்த எச்சரிய ஒரு காதுல கேட்டுட்டு இன்னொரு காதுல விட்டுட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்குது அதுவா இல்ல, அந்த எச்சரிக்கைய கவனமா கேட்கணும். நான் சொல்றேன், சில பேரெல்லாம் இந்த எச்சரிக்கைய கேர்லெஸ்ஸா இருந்து, இப்போ வாலிபருங்க இளைஞருங்க கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால தான் உங்க வாழ்க்கை சில நேரில் பெரிய ஆபத்துல கூட போய் முடிஞ்சிடலாம். அந்த எச்சரிக்கைங்களை நம்ம ரொம்ப கவனமா கேட்கணும். ஐயோ நம்ம ஆபத்து, சில பாத்தீங்கன்னா அந்த ஆடு மேய்க்கிறவங்க அந்த குச்சி வச்சிருப்பாங்க, ரவுண்டா இருக்கும் அந்த குச்சி பாத்தீங்களா, அந்த ஏன் வச்சிருப்பாங்க தெரியுங்களா, சில ஆடு போய் பெரிய பள்ளத்தாக்குல போய் உளுர்த்து இருப்பான், இவர் என்ன பண்ணுவாரு, அந்த குச்சியை வச்சு கழுத்தை பிடிச்சி இப்படி இழுப்பார், அது போய் உளுந்திருக்கும் கழுத்தா, அதுக்கு வலிக்கத்தான் செய்யும், ஆனா இழுத்து விடுவார் இந்த பக்கம், இல்லைன்னா போய் புள்ள பள்ளத்துல ஒன்று, அந்த மாதிரி தான் எச்சரிக்கை. பெரிய ஆவிக்குரிய பள்ளத்துல போய் உழுவா இருந்தீங்க, அவர் எச்சரிச்சு உங்களை இழுத்து விட்டார், இல்லைன்னா போய் உளுந்து அழிஞ்சிருப்போம், கால் கையெல்லாம் உடஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் எச்சரிப்புகளை நம்ம கவனமா கேட்கணும் இல்லைங்களா, அதான் ஆடுக்கு இருக்கக்கூடிய கடமை. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20:31 பவுல் எப்படி எச்சரிச்சார்னு பாருங்களேன்.
ஆனபடியா நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டுவதோடு
விழித்திருங்கள். 3 வருஷ காலமாய் இடைவிடாமல், ஏன்னா நம்ம ஒரு நாள் ஒரு வாரம் விழித்திருக்கலன்னா அப்படியே பின்னாடி போயிருவோம் ஆவிக்குரிய ஜீவியத்தில். விழித்திருங்கள், விழித்திருங்கள், 3 வருஷ காலமா கண்ணீரோடு உங்களுக்கு சொன்னனே. சில பேர் உங்கள ரொம்ப கேர்லெஸ் தான், டெம்டேஷனை பத்தி சொல்றோம், பாவத்தை பத்தி சொல்றோம், அது டெம்டேஷன் எங்க உங்களை கொண்டு போய் விடும்னு, அடிபட்டாதான் நான் திருந்துவேன்ற மாதிரி சில பேர் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க. அதை அப்படி எடுத்துக்காதீங்க, தயவு செய்து எடுத்துக்காதீங்க, எச்சரிக்கைய ஜாக்கிரதையா எடுத்துக்கிட்டு உங்க இருதயத்தை காத்துக்கங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க. இவர் இப்படிதான், இவருக்கு வேற வேலை என்ன பேசிட்டு தான் இருப்பாரு, நம்ம வாழ்றத நம்ம வாழ்ந்துகிட்டு தான் இருப்போம் இருந்தீங்கன்னா அதனோட விளைவுகளை சந்திச்சு தான் ஆவீங்க, அது ரொம்ப தவறு. எப்படி முதிர முடியும் யோசிச்சு பாருங்களேன், எப்படி இங்க வளர முடியும், இப்படி இருந்த ஆடு சப்மிஷன் எவ்வளவு அவசியம் பாருங்களேன். கான்சியன்சியஸ் செய்ய பார்க்கணும், இது கரெக்ட், நான் செய்ய இப்படித்தான் இருக்க போறேன் அப்படின்னு செய்ய பார்க்கணும். அடுத்ததாக அந்த மேய்ப்பர் வந்து அந்த ஆடுகளை நடத்துற ஒரு வேலை, கைட் பண்ற ஒரு வேலை இருக்கு. பைபிள் படி அவர் நடத்தும் போது அந்த ஆடுடைய வேலை என்ன, நீங்க சொல்றத சொல்லுங்க, நான் செய்யறத செய்யறேன்ற மாதிரி இல்லாமல் அது என்ன செய்யணும், அதுக்கு கீழ்படிந்து நடக்க பார்க்கணும். இயேசு அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறார் பாருங்களேன். உங்க வார்த்தையை, நான் மெய்ப்பரா வச்சிருக்கிற உங்க வார்த்தைகளை அவர் கேட்காத போது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, என்னுடைய வார்த்தைகளை அவர் கேட்க மாட்டாங்கன்றார் பாருங்களேன். அவ்வளவு அதிகாரம் கொடுத்திருக்காரு அவருடைய வார்த்தை எடுத்து போதிக்கிறவங்களுக்கு. உங்க வார்த்தையை அவர் எப்படி கேட்கிறாங்களோ அந்தபடிதான் என்னுடைய வார்த்தையை அவங்க கேட்பாங்க. என்னுடைய அண்டர் ஷெப்பர்ட்ஸ்க்கு நம்ம காட்டுற ஆட்டிடியூடு வந்து இயேசுக்கு காட்டுற மாதிரி பாருங்களேன். இயேசு கிட்ட நெருங்கி இருக்கிற மக்களை பாத்தீங்கன்னா அவங்க பாஸ்டருக்கு எவ்வளவு ஆர்வமா கேட்டு அதன்படி நடக்க பார்ப்பான், அதான் அடையாளம். இயேசு கிட்ட நெருங்கி இருக்கிறது பாஸ்டர் கிட்ட அவங்க அந்த வசனங்களை எப்படி கேட்கிறாங்கன்றதுல பாத்துக்கலாம், அது ரொம்ப முக்கியம். அதனால தான் பார்த்தோம்னா சில பேரு நம்ம சொல்றோம், பைபிளை ரெகுலரா படிங்க அப்படின்னா போய் போய் ஆண்டு பாஸ்டர் விசிட்டேஷன் பண்ணும்போது என்ன கேட்கிறோம், இல்லங்க பாஸ்டர் இப்ப 5 வருஷம், இல்லங்க பாஸ்டர் 2 வருஷம் படிக்க முடியலங்க பாஸ்டர். இப்படியே இருந்துச்சுன்னா அந்த மேய்ப்பர் சோர்ந்து போக மாட்டாரா? எத்தனை வாட்டி இதெல்லாம் சப்மிஷனா யோசிச்சு பாருங்களேன். இப்படியா நம்ம இருக்கிறோம். அந்த என்ன ஆகும்னா பாருங்களேன், நான் போன வாரம் ஒரு இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணேன். ஒழுங்கா பைபிள் படிக்கிறவங்க கிட்ட போய் பிரசங்கம் பண்றது இருக்கு பாருங்களேன், அதை விட ஒரு பெரிய ஆனந்தம் வேற இல்லவே இல்லை. நீங்க எல்லாம் ஒழுங்கா பைபிள் படிக்கிற ஆளுங்களா இருந்தா நீங்க பிரசங்கம் கேட்கிற விதமே வித்தியாசமா இருக்கும், நான் சொல்லித்தர விதமே வித்தியாசம். ஏன்னா ஒன்னொன்னும் கேட்கும் போது உங்க மூஞ்சில பிரைட்டா எரியும், ஆ நம்ம அதை படிச்சோம், ஆ அது எனக்கு படிச்ச, ஆ போன வாரம் படிச்ச, இந்த வாரம் படிச்சேன்னு, ஆ அதைத்தான் சொல்றாருன்ற ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் எல்லாரும் தலையாட்டிக்கிட்டு இல்லன்னா இப்படித்தான் சாமனை கேப்பீங்க. புரியுதுங்களா? ஒழுங்கா பைபிளை படிக்கிற மக்களுக்கு பிரசங்கம் பண்றதே பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட மக்களா நீங்க இருந்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா சாமனை கேட்கலாம் தெரியுமா? ஆர்வமா கேப்பீங்க, ஓ அதுதான் இதுதான். அத படிக்க படிங்க படிங்கன்னா படிக்கிறது இல்ல, அது ஒரு சோர்வு தான் இல்லைங்களா? இதுல எல்லாம் நம்ம சப்மிஷனை கத்துக்கணும் பாருங்களேன். ரொம்ப சப்மிஷன் இதெல்லாம் கத்துக்க வேண்டியது இருக்கு. அவர் நடத்துறாரு, வேதத்தை படிங்க, வசனத்தை படிங்க, படிச்சுக்கங்க. இதுல தான் நம்ம ஒரு ஆடுன்னு நம்ம உணர்ந்தவங்க நிச்சயமா அது செய்வாங்க பாருங்களேன். ஏன் நான் என்ன, என்னுடைய மேய்ப்பர் வந்து ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிற, சித்திரவதை பாடுபட்டு எவ்வளவு ப்ரெஷியஸ்னா அவர் ரத்தத்தினால என்ன மீட்டு இருக்கிறாரு. மீட்டது மாத்திரம் இல்ல, என்ன போய் பத ஜாக்கிரதையா இந்த உலகத்தில் போய் மிக விசேஷமான சபையில் வச்சு மிக விசேஷமான சத்தியங்களை எனக்கு கொடுக்கறாரு. நான் அதை போய் கேர்லெஸ்ஸாவா கேட்கறது, என்ன பரிபூர்ணப்படுத்தணும் நிறைவுபடுத்தணும் என்பதற்காக இந்த சபையில வச்சு போஷிக்கிறாரேன்னு அந்த ஆடு உணர்ந்துச்சுன்னா அது கேர்லெஸ்ஸா இருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு அப்பா அம்மா ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பி அந்த அம்மா போய் ஸ்கூல்ல படிக்குது அந்த புள்ள, அது போய் படிச்சு படிச்சு கேர்லெஸ்ஸா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கு, பாடம் எடுத்தா என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கு, கட் அடிச்சுக்குது, அந்த மாதிரி பண்ணதுன்னு வச்சுக்கோ. ஆனா மாசம் மாசம் அவங்க அம்மா போய் பிளட் கொடுத்துட்டு வந்து அந்த ஃபீஸ கட்டுறாங்க, பிளட்டை கொடுத்துட்டு வந்து ஃபீஸ கட்டுறாங்கன்னா அந்த புள்ள அப்படி படிக்குமா? யோசிச்சு பாருங்களேன். அப்படிதாங்க இயேசு செஞ்சிருக்கிறாரு. அவர் ரத்தத்தை கொடுத்தே நம்மள வாங்கி சீர்திருத்தணும் பரிசுத்தப்படுத்தணும் அவர் சபையில வச்சிருக்கும் போது நான் கேர்லெஸ்ஸா வந்து கேட்டு போவேன். கேட்டு போறது கேர்லெஸ், எனக்கு அதை ஃபாலோ பண்றதும் கேர்லெஸ், பைபிள் படிக்கிறதும் கேர்லெஸ். அப்படி இருக்கலாமா? ஒரு ஆடா இருக்கிறவங்க, அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் ஆச்சு, அவ்வளோ ப்ரெஷியஸ் ஆச்சு, மீட்கப்பட்டவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஆச்சு, அவர்களுக்காகத்தானே திருப்பி வரப்போறாரு. அதெல்லாம் வச்சிருக்கும் போது நம்ம எப்படி அப்படி இருக்கலாம் அசால்ட்டா? யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெருசா மதிக்கிற ஆடு, அந்த ஆடுக்காகத்தான் எல்லாத்தையும் அவர் நடத்துறாரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்காக மேய்ப்பர்களை வச்சு அவர் மேய்க்கும் போது அதை மதிச்சு நடக்கிற ஆடுகளா நம்ம இருக்கணும். அடுத்ததாக கடைசியா அந்த மேய்ப்பருடைய பணி என்ன? அவர் அந்த ஆடுகளை, வியாதிப்பட்ட ஆடுகளை சரி பண்ணி, காணாம போன ஆடுகளை சரி பண்ணும் போது அவர் சுகம் பண்ணணும்னு வர்றார். அந்த ஆடு ஓடி போய் ஒளிஞ்சிக்க கூடாது இல்லைங்களா? குறை இருந்தா, வியாதி இருந்தா அதை ஓப்பனா தெரியப்படுத்தினா தானே தெரியும். இதுல தாங்க கீழ்படுறது இருக்கு. இளைஞரே உங்க மூப்பர்களுக்கு கீழ்படிங்கன்னா, எனக்கு ஒரு குறை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கீழ்படிந்து அவளுக்கு அடங்கி அதை நம்ம தெரியப்படுத்தி அதை சரி பண்ணிக்க பாத்துக்கணும். இல்ல நான் என்ன இருந்தாலும் பேண்டேஜ் எல்லாம் போட்டுட்டு பவுடர் எல்லாம் அடிச்சுட்டு நான் ஒன்னும் தெரியாத மாதிரி நான் நடந்துக்குவேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், இப்ப பாருன்னா இருந்தா என்ன நடக்கிறது? இதுவா கீழ்படுகிறது? எப்படி முதிர முடியும் அந்த ஆடு? யோசிச்சு பாருங்க. இதுல தாங்க இருக்கு, நம்ம வளர்றது பேசிக் தான், ஆனா நம்ம வளராது காரணமே அது இதுலதான் அடங்கியிருக்கு. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு, பாஸ்டர் கிட்டயே நாக்கு வச்சுக்கிட்டு போய் சொல்ல வேண்டியது இல்லைங்களா? உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு, இப்படியே வாழ்ந்துட்டு போனா எங்க முதிர போற? நீ இதே மாதிரி போய் ஒரு குழியிலதான் போய் விடுவ போற. பாருங்களேன், எந்த ஆடு வளரும்னா அந்த மேய்ப்பர்கிட்ட அடங்கி உண்மையா இருக்கிற ஆடுங்க தான் வளர முடியும். அதான் சப்மிஷன் கத்து கொடுக்கிறார். உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு போய் சொல்லிக்கிட்டு நாடகம் பண்ணிக்கிட்டு உலகத்துல நாடகம் போட்டு, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சா அவர் எப்படி சொல்லுவார், அதை சொல்லுவார், இதெல்லாம் கட் பண்ணிடுவார், அதெல்லாம் பேசிடுவாருன்னு நாடகம் போட்டுட்டே வாழக்கூடாது. ஆகவே அதை பாத்துக்கணும் பாருங்களேன். அது அந்த மேய்ப்பர் வந்து அந்த ஆடு உள்ள வந்து சில இன்செக்ட்ஸ் அதெல்லாம் பொந்துக்கிட்டு ஃபுல்லா அதுக்கு டார்ச்சர் ஆகுதுன்னா என்ன செய்யறது? அவர் கை போட்டெல்லாம் கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு கை வைக்கலான்னு வரும்போது என்ன தொடாதீங்க, என்கிட்ட வராதிங்கன்னு அந்த ஆடு சொல்லிச்சுன்னா என்ன செய்யறது? ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா? அதுக்குதான் அலோ பண்ணும். இளைஞரே உங்க மூப்பர்களுக்கு கீழ்படிந்து இருங்கள். ஆனா ஒரு மேய்ப்பனுக்கு, ஒரு பாஸ்டருக்கு தன்னுடைய ஆடுகள் தன்னை மதிக்கிறது இல்ல, தன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லன்றத விட ஒரு பெரிய வழி வேற இருக்க முடியாது. ஆண்டவருக்கும் அதே தான், ஆண்டவருக்கும் அதே தான். அவர் வச்ச மெய்ப்பர்களுக்கு அந்த மக்கள் அடங்கல, அந்த மக்கள் இன்னமும் மறடு பிடிக்கிறாங்கன்னா அது அவருக்கு செஞ்சதாகவே அவர் எடுத்துக்கிறார். ஏன் பல வசனங்கள் மோசேக்கு, மோசே பேச்ச கேட்காத போ, யாரு கோவம் வருது ரொம்ப? ஆண்டவருக்கு தாங்க கோவம் வருது. கவனிச்சு பாக்குறீங்களா, மோசே கூட பரவாயில்ல விட்டுருங்க ஆண்டவரே பாவம்ன்றாரு, ஆனா ஆண்டவர் தான் ரொம்ப கோச்சுக்கிறார். மோசே அவர்கள் உனக்கு செய்யல, அது எனக்கு செஞ்சிருக்கிறாங்க, ஏ வார்த்தை என்னை பேசினதுனால அது எனக்கு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றார். ஆண்டவர் கோச்சுக்கிறார். அதனால எப்படி ஆசீர்வதிப்பாரு, எப்படி முதிர்ச்சியை கொடுப்பாரு, கிருபா எப்படி கொடுப்பாரு, யோசிச்சு பாருங்களேன், அது ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் சாமியலுக்கும், சாமியல் அவர்கள் உன்ன ரிஜெக்ட் பண்ணல, என்ன ரிஜெக்ட் பண்ணாங்கன்றார். ரொம்ப முக்கியம். ஆண்டவராகவே ஆண்டவருடைய வேதனை, இதயம் ரொம்ப வேதனைப்படுது. ஆண்டவர் வச்ச ஊழியக்காரங்களுக்கு நம்ம கீழ்படியாம அவர்கள் வேதத்தின்படி நம்மளை மேய்க்கணும்னு பார்க்கும் போது அதுக்கு நம்ம அடங்கி நடக்காம, அவங்க போஷனை கொடுக்கும் போது அது சரியா, அவர் போஷனை எடுத்துட்டு வந்து அவர் மேய்ச்சல் காட்டித்தான் விட முடியும். நம்ம அதை மென்னு அசப்போட்டு முள்ளங்கி ஜீரணிக்கிறது யார் வேலை? அதோ மேய்ப்பர் தான் செய்யணுமா? மேய்ப்பர் செய்ய முடியாது, செஞ்சு முடிஞ்சோன்னா செஞ்சுட்டுக்கலாம் ஈஸியா. அதை நம்ம தான் செய்யணும் இல்லைங்களா? அந்த சத்தியத்தை கேட்டு நம்மதாலதான் வாரம்லாம் ஆராய முடியல, அதை பார்க்க முடியல. அது சொல்லி கொடுக்கறாங்களே, அதை சொல்லி கொடுத்ததாவது நம்ம நல்லா கத்துக்குவோம், நல்லா புடிச்சுக்குவோம், ஞாபகம் வச்சுக்குவோம், அதுல வளர பார்ப்போம். கேட்டு கேட்டு நம்மள வஞ்சித்து கொள்ளுகிறவர்களா போயிட்டு இருந்தா அதை ஆடு எப்படி முதிர முடியும்? முதிர முடியாது இல்லைங்களா? அதை கேட்டு அதன்படி அதை உத்து பார்த்து, நம்ம வரலையா அந்த யாக்கோபுல, உத்து பார்த்து அதை மனசுல மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதன்படி நம்ம செய்யணும்னு வாழ்க்கையை பார்க்கும்போது தான் முதிர்ச்சி வர முடியும். ஆகவே அதை நம்ம முக்கியமா பாத்துக்கணும். நான் பார்த்திருக்கிறேன் சில பேரு நிறைய வரங்கள் அவங்களுக்கு இருக்கு, 30 வருஷம் எல்லாம் கிறிஸ்தவர்களா இருந்திருப்பாங்க ரொம்ப, ஆனா வாழ்க்கையில முதிர்ச்சியே இருக்காது. ஆண்டவர்னால பயன்படுத்தப்படாத ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு அவங்க கீழ்படிய கத்துக்கிட்டதே இல்லை. ஆவிக்குரிய அதிகாரத்துக்கு அவங்க கீழ்படிய கத்துக்கிட்டதே இல்லை. அதனால விரட்டி 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 ஆண்டவர் அவங்களை அடிச்சிருக்கிறார். அதை நீங்க பாத்துக்கணும், ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப அது நம்மள நம்மளே வஞ்சித்துக்கலாம் இந்த விஷயத்துல. ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் மதிச்சு அதுக்கு கீழ்படிய கத்துக்கணும். ரொம்ப முக்கியமான ஆவிக்குரிய பிரின்சிபல். இதுல சொல்லும் போது இதை ஒன்னு சொல்லணும், இதுல இருந்தா பர்சனல் அஜெண்டா இல்ல, எல்லாரும் என் பேச்சு தான் கேட்கணும்ன்றதுனால நான் இதை சொல்ல வரல. வேதம் இதை சொல்லுது, அதனாலதான் நான் சொல்ல வர. புரியுதுங்களா? வேதம் இது முக்கியமான ஒரு கட்டளையாக இது காட்டுறத நம்ம பார்க்கலாம். அதனால தான் பாக்குறோம், ஏன்னா ஆயிரக்கணக்கான சபைகள் அழிஞ்சு போறது இதுக்காகத்தான், இதுக்காகத்தான். ஒரு வசனம் படிப்போம், 1 கொரிந்தியர் 16:15.
தேவனுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியை செய்ய முடித்து தங்களை ஒப்பித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்.
புத்தி பவுலுக்கும் இது அடிக்கடி பவுல் மனசுல கட்டளைகள்ல வருத பார்க்கலாம். உங்களுக்குள்ள பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய இதுல நடத்துறவங்களுக்கு நீங்க கீழ்படியுங்க, முழுசா கான்சியன்சியஸா நீங்க கீழ்படிய கத்துக்கங்க அப்படின்றாரு. பாருங்களேன், கீழ்படியுங்கள். அது அவங்க பரிபூர்ணமா இருக்கிறதுனால இல்ல, அவங்களுடைய அதிகாரம், ஆவிக்குரிய அதிகாரம் பணி இருப்பதனால். இன்னொரு வசனம் படிப்பேன், எபேசியர் 5:21. எத்தனை வசனங்களை பவுல் சொல்றத பாக்கலாம் இந்த விஷயத்த. எபேசியர் 5:21, பொதுவா ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியுங்க. 1 தெசலோனிக்கர் 5:12. படிங்க, எடுத்தவங்க நீங்க படிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5:12.
சகோதரரே, உங்களுக்குள்ள பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களுக்கோ
செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக்
கொள்ளுகிறோம்.
உங்களுக்குள்ளே சமாதானமாயிருக்கும். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால்,
ஒழுங்கில்லாதவர்களுக்கு அட்மானிஷ் த அன்ரூலி, அப்படி கீழ்படியாதவங்களுக்கு புத்தி சொல்லுங்கள் அப்படின்றாரு பாருங்களேன். ஆகவே பாருங்களேன், நம்ம நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வச்ச ஆவிக்குரிய அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்படிய கத்துக்கிற வரைக்கும் எத்தனை ஆயுசு இருந்தாலும் சரி நம்ம முதிர்ச்சி அடையவே முடியாது. ரொம்ப முக்கியமா நம்ம கத்துக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது பாருங்களேன். கடைசியா டைரக்டா சொல்ற ஒரு வசனத்துக்கு பார்க்கும்போது எபிரேயர் 13:7 ஹீப்ரூஸ் 13:7
தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள்.
பாருங்களேன் பின்பற்றுங்கள். 17 படிங்க.
உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்.
பாருங்களேன், இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது மாத்திரம் அல்ல, அவர்களுக்கு நாம் கீழ்படியாம அவர் சொல்ல சொல்ல நாம் இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டு இருந்தோம்னா அவர்களுக்கு துக்கத்தோடு செய்யற நிலைமை வந்துடும் போட்டிருக்கு. பாருங்களேன், துக்கத்தோடு செய்கிறாதபடிக்கு அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். துக்கத்தோடு செய்யாதபடிக்கு, ஏன் துக்கத்தோடு செஞ்சா என்ன ஆகும்? தொடர்ந்து படிங்க.
அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாங்க.
அவங்களுடைய ஊழியம் உங்களுக்கு மத்தியில் பிரயோஜனம் இல்லாம போயிரும்னு போட்டிருக்கு. பாருங்களேன், உங்களுக்குள்ள நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்கள். ஏன்னா அப்படி நடக்காம போனா என்ன நடக்கும்? அவர்கள் துக்கத்தோடு எவ்வளவு சொன்னாலும் இப்படித்தான் இருக்கிறாங்க, எவ்வளவு சொன்னாலும் வளராமத்தான் போறாங்க, எவ்வளவு சொன்னாலும் ஆண்டவருடைய இதுல இல்லைன்னா என்ன ஆயிடும்? அவருக்கு சோர்ந்து போய் துக்கம் வந்துடும். ஒரு மனசு உடைஞ்ச பாஸ்டரை விட ஒரு சோகமான ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. எவ்வளோ மாறடிச்சோம், இந்த ஜனங்க தேர்லயே முன்னேறலையே இருக்குது. ஆனால் எல்லா இடங்களையும் அப்படித்தான் இருக்கிறாங்க, எல்லா இடங்களையும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும்? அவர்கள் துக்கத்தோடு செஞ்சா முழு முயற்சியோடு உற்சாகத்தோடு இன்னமே செய்ய மாட்டாங்க இல்லையா? என்ன செஞ்சாலும் அவ்வளோதானே அப்படின்ற நிலைமை வந்துச்சுன்னா பிரயோஜனம் இல்லாமல் அவங்க ஊழியம் உங்களுக்கு போயிருமே. உற்சாகத்தோடு நீங்க செய்யணும் இல்லையா அப்படின்னு அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கு செய்யறாரு பாருங்களேன். ரொம்ப சோகமான ஒரு காரியம் இது மாத்திரம் பாருங்களேன். இது வந்து தேவ ஜனங்கள் அவங்க ஆவிக்குரிய அதிகாரங்களுக்கு தலைவர்கள் கீழ்படுகிறது வந்து முதலாவது அவங்கள முதிர்ச்சிக்கு கொண்டு போக முடியாத நிலைமையில மாத்திரது மாத்திரம் இல்ல, முதிர்ச்சி அடையாத ஒரு நிலைமையில மாத்திரது மாத்திரம் இல்ல, அந்த ஊழியக்காரர்கள் துக்கத்தோடு செய்கிற ஒரு நிலைமை கொண்டு வந்துடும். அந்த ஊழியமே பிரயோஜனம் இல்லாம அந்த சபைக்கு போயிடும், அப்படி ஒரு நிலைமை வந்துடும். அதனாலதான் அது ஒரு பெரிய எச்சரிக்கை அவர் சொல்றாரு. ஆகவே இதோடு இந்த கட்டளையை முடிப்போம். முதலாவது நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும்னா ரொம்ப பிராக்டிக்கலா இதை பார்க்கணும். முதல்ல சப்மிஷனை நம்ம கான்சியன்சியஸா கத்துக்கணும். நமக்கு பழக்கம் இல்லத்தான், ஆனா இதுதான் ஆண்டவர் விரும்புறார், இது ஆண்டவருடைய பார்வையில அதை பார்க்கிறார். நான் பிரதான மெய்ப்பனுக்கு நான் எப்படி கீழ்படுகிற ஒரு ஆட்டிடியூட் எனக்கு இருக்குன்றத இங்க கீழ்படுதல்ல தான் அவர் பார்க்கிறார். அதை நீங்க பாத்துக்கணும். அவர் சொல்ற எல்லா காரியத்துக்குமே இல்ல, ஆண்டவருடைய வசனத்தை தொடர்ந்து அதன்படி மெய்ப்பு பணி செய்யும் போது அதுக்கு நம்ம எப்படி கீழ்ப்படிந்து நடக்கிறோம், அது இயேசு தனக்கே செய்த மாதிரி அவர் பார்க்கிறார், தனக்கே அது காட்டின மாதிரி அவர் பார்க்கிறார். அதை ஒரு காதல கேட்டு இன்னொரு காதல விடுகிறவர்களா இருந்தோம்னா அவர் வார்த்தையை அப்படி கேட்டு விட்டவர்களாக அவர் கடிந்து கொள்றார். பாருங்களேன், நிறைய தீர்க்க தரிசனங்களை அப்படி கடிந்து கொள்றாரு. அதனால அந்த சப்மிஷன் வந்து பல காரியங்களை பார்க்கலாம். அவர் மேய்ப்பு பணி செய்யும் போது மெசேஜ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணும் போது முதல்ல நமக்கு இருக்கிற கடமை நம்ம அங்க வளரணும். வர முடியாத ஒரு சூழல், பராமரிப்பு தடை நமக்கு வந்துருச்சுன்னா அந்த மெசேஜை நம்ம கேட்காம இருக்க கூடாது. பல வகைகள் இருக்கு. அந்த காலத்துலன்னா இல்ல, நமக்கு ரெக்கார்டிங் இருக்கு, அது எப்படியாவது நான் கேட்டுருவேன். சபைக்கு போலனாலும் அந்த வாரம் போக முடியலனாலும் அது தொடர்ந்து வரக்கூடிய செய்தியை நான் கேட்டே கேட்பேன். அது ஆடுடைய வேலை இல்லைங்களா? அப்படித்தான் புல்லுள்ள ஸ்தலங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணில் என்னை நடத்துகிறார். அப்பதான் நம்ம வளர முடியும். அடுத்ததாக அவர் கரெக்ட் பண்ணும்போது, லீட் பண்ணும்போது, பாதுகாக்கும் போது, எச்சரிக்கும் போது, அதெல்லாம் கவனத்தோடு கேட்டு சீரியஸா எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சீர்திருத்திக்கணும். அங்கத்தான் அடங்கி இருக்கு சப்மிஷன். சப்மிஷனை கத்துக்கணும். சரி, தொடர்ந்து படிங்களா அந்த வசனத்தை பேதுருல. அடுத்ததாக நான் படிக்கிறேன், அந்தபடியே இளைஞரே, முதலாவது கட்டளை, முதலாவது குணம் நம்ம வளர்றதுக்கு, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியறத நம்ம கத்துக்கணும். நீங்கள் அது பாருங்களேன், அது பொதுவா கூட மாத்துறாரு, நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து. எவ்வளவு ஈஸியா வர முடியுங்களா? நான் சொன்ன மாதிரி ஒரு சபை முதிர்ச்சின்னா எங்க தெரியுமா பார்க்க முடியும்? அவங்க ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியத்துல தான் பார்க்க முடியும். ஒரு சபை முதிராத சபைன்னா ரொம்ப மோசமா வளராத சபை எங்க பார்க்க முடியும்? கொரிந்தியர் சபை ஒருவர் கீழ்படிஞ்சா இருந்தாங்க, ஒருவரை எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. பாருங்களேன், இயற்கை மனுஷனுக்கே ஒரு யாருக்குமே கீழ்படியாத ஒரு குணம் தான். பாருங்களேன், அது ரொம்ப ஈஸி இல்ல. பரிசுத்தாவின் கிரியை, பரிசுத்தாவின் தேவ கிரியை இருந்தா தான் அப்படி நம்ம எல்லாம் மாற முடியும். அவ்வளோ இயேசுவை பின்பற்றின இயேசுவோடே இருந்த அப்போஸ்தலர்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்த கேள்வி என்ன அவங்களுக்கு? நம்மளில் யார் பெரியவன் இல்லைங்களா? கடைசி வரைக்கும் இருந்து அதனால தான் அவங்களுக்குள்ள சண்டைகளே வந்துச்சு, அதனால தான் பிரச்சனையே வந்துச்சு. நம்மளில் யார் பெரியவன், யார் பெரியவன்? ஆனா எப்போ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, எப்போ முதிர்ந்தாங்க பாருங்களேன், அவங்கள விட மற்றவங்க பெரியவங்க நினைச்சும் போதுதான். அந்த கேள்வியை எப்போ அவங்க விட்டாங்களோ அப்பதான் தேர்னாங்க. நம்மளும் அதே மாதிரி தான், நான் பெரியவன் இல்லை, உங்களை விட மற்றவர்களை பெரியவர்கள் தேர்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள்னு வேதம் நமக்கு சொல்லுது. மற்றவங்களை உயர்வா என்னங்கன்னு சொல்லுது. அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி, அங்கதான் ஆவிக்குரிய வளர்ச்சி வர முடியும், அங்கதான் தேவனுடைய பெரிய கிரியை நடக்க முடியும். ஆகவே முதலாவது என்ன பாக்குறோம்? சப்மிஷன் நம்ம கத்துக்கணும். முதலாவது மூப்பர்களுக்கு சப்மிஷன், அடுத்தது ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவருக்குள்ள சப்மிட் பண்ண நம்ம கத்துக்கணும். அது முதலாவது கத்துக்கிறோம். ரெண்டாவது குணம், நமக்கு நேரம் கொஞ்சம் தான் இருக்கு, ஒரு முகவரி மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன், இது ஒரு பயன்பாடா கூட நமக்கு இருக்கலாம். ரெண்டாவது குணம் என்ன சொல்றாரு? அந்தபடியே இளைஞரே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அடுத்த குணம், நம்ம வாழ்க்கையில வளரணும், ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளரணும்னா தாழ்மைங்க, தாழ்மை. ஐயோ, அதை பத்தி எவ்வளவு சொன்னாலும் பத்தாது, ஒரு சேமனே நான் அடுத்த வாரம் எடுக்க போறேன். தாழ்மை, அந்த தாழ்மை இருந்துச்சுன்னா ஐயோ, நம்ம குடும்பங்கள்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும், நம்முடைய சபைகள்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும். நமக்கு பிடிச்ச சாபமே என்ன தெரியுமா? தாழ்மை இல்லாத பெருமை தான், ஈகோ, நான் இல்லைங்களா, நான் சொல்றதை செய்யணும், நான் முக்கியம். அது காண்டி இல்லாம இருந்துச்சுன்னா பரலோக வாழ்க்கை தான் இல்லைங்களா? ஒருவருக்கொரு கீழ்படுகிறதே இது இருந்தா தான் வர முடியும். பாருங்க, ஒண்ணு ஒண்ணு கனெக்ஷன் இருக்கு. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். நீங்க எல்லாரும் டிரெஸ் போடுற மாதிரி அணிந்து கொள்ளுங்கன்னா என்ன? க்ளோத் யுவர் செல்ஃப். நீங்க எல்லாரும் டிரெஸ் போடுறீங்க இல்லையா, அந்த மாதிரி அதை விட முக்கியமான ஒரு டிரெஸ் உங்களுக்கு என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும், ஹியூமிலிட்டி, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பாருங்க, மனத்தாழ்மை, நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை பத்தி படிச்சிருக்கிறோம். தாழ்மைனா ரொம்ப சாதுவா பேசுறது இல்ல, தாழ்மை ஒழுகுற மாதிரி பேசுறது இல்ல, ஏழையா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஏழையா வர்றது இல்ல தாழ்மை. இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மனநிலைமை, லோலினஸ் ஆஃப் மைண்ட், நம்மளை குறித்து நமக்கு இருக்கக்கூடிய மிக தாழ்வான எண்ணம், அதான் மனத்தாழ்மை. நான் பொருட்டே இல்லை என்ற ஒரு மனத்தாழ்மை. இந்த தாழ்மை எப்படி வர முடியும்? இந்த தாழ்மை எப்படி வர முடியும்? எந்த மண்ணுல இந்த தாழ்மைன்ற கனி வளர முடியும்? அது அவ்வளவு ஈஸியா வர்றது இல்ல. தாழ்மைன்றதே எல்லாருக்கும் இல்ல, தாழ்மை இல்லாததுனால தாங்க நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். தாழ்மை ரொம்ப அவசியம். எந்த இருதயத்தில் தாழ்மை வளரும்? தாழ்மையினுடைய விதை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, மூணு விதைகள் தாழ்மையை ரொம்ப அழகா வளர்க்கும். மூணு விதைகள், எந்த இதயத்தில் இந்த மூணு விதைகள் இருக்கோ அந்த இதயத்தில் மெய்யான தாழ்மையை பார்க்கலாம். அதை ஒண்டி பார்த்துட்டு முடிப்போம். முதலாவது விதை என்ன தெரியுமா? நான் ஒரு சிருஷ்டிப்பு என்பதை உணர்றது. ரெண்டாவது, நான் ஒரு வீழ்ச்சி அடைந்த சிருஷ்டிப்புன்றத உணர்றது. மூணாவது, நான் கிருபையினால மட்டுமே ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி என்பதை உணர்றது. எந்த இதயத்தில் தாழ்மை இருக்கும், எந்த இதயத்தில் இந்த அடிப்படை தாழ்மை எந்த இதயத்தில் இருக்கும்னா, இந்த மூணு உணரக்கூடிய ஒரு இதயத்துல தாங்க இருக்கும். முதலாவது யாரு? நான் ஒரு சிருஷ்டிப்பு. அது ஆழமா உணர்றது, வெறும் சொல்றது இல்ல. ஆதியாகமம் 1:2 வந்து ஆழமா வாழ்க்கையில உணர்றது. என்ன உணர்றது? நான் இந்த உலகத்தில் நானா இருப்பது காரணம் யாரு? என்னுடைய சிருஷ்டிகர், என்னை சிருஷ்டி பண்ணவர், அவர் தான் எனக்கு உருவம் கொடுத்தாரு, எனக்கு மூச்சை கொடுத்தாரு, எனக்கு சகலத்தையும் கொடுத்தவர் அவர் தான். அவர் தான் நான் நிற்கக்கூடிய இடத்தை கிரியேட் பண்ணவர், நான் உடுற மூச்சு விடுற காத்த கிரியேட் பண்ணவர், நான் சாப்பிடுற சாப்பாடு கிரியேட் பண்ணவர், எனக்கு சுகம் கொடுக்கிறவர் அவர் தான். நான் ஒரு சிருஷ்டிப்புன்றத நம்ம உணரணுங்க. நமக்கு பிடிச்ச பெரிய வியாதி சாபம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவர்கள் போல் ஆவீங்கன்ற மாதிரி நம்ம வந்து நம்ம சிருஷ்டிப்பு இல்ல, நம்ம பெரிய ஆளுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நான் அதை சாதிச்சிருவேன், நான் அங்க போயிருவேன். நீங்க உடச்சு ஒரு வாரம் உடம்பு சரியில்லாம வயிறு வலி வர வச்சாருன்னா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது தெரியுமா? உனக்கு ஒரு தலைவலி விளைச்சார்னா உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஆங்காரம் நமக்கு எவ்வளவு இருக்கு பாருங்களேன். நான் ஒரு சிருஷ்டிப்புங்க, நான் ஒரு சிருஷ்டிப்பு. தேவன் பவுல் சொல்றாரு, மெய்யான தேவனை நீங்கெல்லாம் எப்ப தெரியுமா உணர்வீங்க? அவர் எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர்னு எப்படி உணர்றியோ அப்பதான் உண்மையான கடவுளை நீ உணர முடியும். ஏன் அவர் சுவாசத்தை நம்மெல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு மணி நேரம் ஆச்சு, எத்தனை தடவை சுவாசம் விட்டுருப்பீங்க நீங்க? எத்தனை தடவை விட்டுருப்பீங்க? அது ஒரு சுவாசத்தையும் கொடுக்கிறவர் அவர் தெரியுமா? நான் ஒரு சிருஷ்டி பயம் அட்டர்லி டிபெண்ட், முழுமையாக அவர் மேல் சார்ந்திருக்கிறேன். நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம், எத்தனை தடவை நம்ம ஆர்ட் ஒரே ரிதம்ல டப் 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 டப்னு அடிச்சிருக்கு. அது கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சா போச்சு, கொஞ்சம் மெதுவா அடிச்சா தலை சுத்தி விழுந்துருவோம். ரெண்டும் ஆபத்து. ஆனா கரெக்ட் ரிதம்ல அடிக்க வைக்கிறது யாருங்க? அவர் தான் அடிக்க வைக்கிறது. அவர் தக்கு ஒரு மில்லி செகண்ட் போதும், அது ஸ்டாப்னா முடிஞ்சு கதை நமக்கு. அது நம்ம அவ்வளவுதானே, அதை உணர்ற ஒரு இதயம், அந்த விதை உண்மையா உணரணும். அது பேச்சு இல்ல, உண்மையா நான் ஒரு சிருஷ்டிப்புங்க, அவர் இல்லன்னா போச்சு என் கதை அப்படின்னு உணர்ற. ஒவ்வொரு மூச்சுக்கும் அவர்ல நான் சார்ந்திருக்கிற, ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் அவர் கொடுக்கிறவருன்னு உணர்ற ஒரு இதயத்துல தாங்க தாழ்மைன்றது ஆரம்பிக்குது இல்லைங்களா? அவன் பிடிச்ச சாபம் தான், நாம் தேவர்களை போல் ஆகிவிட்டோம். நான் ஒரு சிருஷ்டிப்பு இல்ல, நான் ஒரு தேவர்கள் போல். என்னால் அதை செஞ்சிட முடியும், அதை நாட்டிட முடியும், இதை அந்த வாரம் அந்த வாரம் அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன். அதனால தான் ஆண்டவர் நம்ம பிளான்ஸே உடச்சு போடுறது. சில நேரத்தில் யாக்கோபு சொல்லல, நீ சிருஷ்டிப்புன்னு உணராம பிளானா பண்ணிட்டு போற, உடச்சு காட்டுறாரு பாரு ஆண்டவர் பிளான்னு காட்டுறாரு நமக்கு இல்லைங்களா? நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவர் மேல சார்ந்திருக்கிறோம். அவர் இல்லைன்னா ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாதே. சிருஷ்டிப்புன்னு உணரும் போது தான் தலைகுனிந்து தாழ்மை வர்றது ஒரு மனுஷனுக்கு. அதை உணராத அகங்காரம் பிடிச்சிருக்கிறதுனால தான் தேவர்களை போல சுத்திட்டு மண்ணா போறது மனிதர். அதுதான் நம்ம பாத்துக்கணும். முதலாவது நம்ம பெருமை, பெருமை உள்ள இருதயத்துக்கு நம்ம என்ன உணரணும்? ஐ எம் எ கிரியேச்சர், நான் மொத்தத்துக்கும் ஆண்டவர் மேல சார்ந்திருக்கிறேன். என்னால அவர் இல்லன்னா, அவர் இல்லைன்னா ஒண்ணுமே என்னால செய்ய முடியாது அப்படின்றத முதல்ல உணரணும். அடுத்ததாக நம்ம உணர வேண்டியது என்ன? நான் வெறும் சிருஷ்டிப்பு மாத்திரம் இல்ல, நான் ஒரு வீழ்ச்சி அடைந்த சிருஷ்டிப்பு இல்லைங்களா? நான் பாவத்தில் பிறந்திருக்கிறேன், மகா பெரிய பாவி. ஆதாம்ல வீழ்ச்சி அடைந்து நான் இந்த உலகத்தில் வந்த விதம் வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் கொஞ்சம் கூட நல்லது என்கிட்ட இல்லை. வெறும் பாவ விஷம், சுயநலம் தான் இருக்கு. என்னை படைத்தவர் ஆண்டவருடைய மகிமைக்காக நான் ஏதாவது செய்யணும்ன்ற எண்ணமே எனக்கு வராது. எனது எனக்கு, ஏன் சாப்பாடு, ஏன் குடும்பம், நான் வாழ்க்கை, அதுதான் எனக்கு இருக்கும். எல்லாம் பாவத்தினால வந்த ஒரு குணம் எனக்கு. நான் பாவி, வீழ்ச்சடைந்த பாவி, தலையிலிருந்து கால் வரைக்கும். போல் சொல்றார், என்னில் எந்த நன்மையும் இல்லை. ஒரு ஆண்டவர் என்னை பார்த்து பிரிய ஐயோ ஆசைப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. அசிங்கம் தலையிலிருந்து கால் வரைக்கும், ஐயோ இவ்வளவு பாவமா இருக்கிறேனே உணர்றான் பாருங்க. அங்கத்தான் ரெண்டாவது விதை வர்றது, தாழ்மையின் விதை. அதை உணர்ற இதயத்துல தான் வரும். மற்றவங்க எல்லாம் தாழ்மை நாடகம் போடலாம், ஆனா தாழ்மை வர முடியாது. பாருங்களேன், நான் வெறும் பெரிய பாவி, நான் இந்த உலகத்தில் பாவத்தில் என் தாய் என்னை கற்பம் தரித்தாள் அப்படின்ற மாதிரி நான் பாவங்கள் செய்யறதுனால பாவி இல்லை, நான் பாவமா பிறந்திருக்கிறதுனாலயே நான் பாவியா இருக்கிறேன்ன்றது ஆழமா உணரணும். நான் நரகத்துக்கு பாத்திரேன், நான் கடவுளுடைய நியாய தீர்ப்புக்கு உக்கிரத்துக்கு பாத்திரேன். நான் பாவியா பிறந்ததுனால ஆண்டவரே ஒரு சொட்டு தண்ணி கூட எனக்கு கொடுக்காம நரகத்துல நித்தியமா வேக வைக்கணும் என்ன? அப்படி யோசிச்சு பாருங்களேன். அதுக்குத்தான் நம்ம எல்லாம் பாத்திரவான்கள். அப்படின்னா புலம்புவோமா வாழ்க்கையில? அப்படின்னா முறுமுறுப்புவோமா வாழ்க்கையில? அந்த கஷ்டம் முறுமுறுப்புமா? இல்லங்க, தாழ்மை வரவங்க மனசுல, ஐயோ எனக்கு கூட இவ்வளவு நரக ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது, நக்கினியில வேக வேண்டிய எனக்கு ஆண்டவர் எவ்வளவு செஞ்சிருக்கிறாரேன்ற தாழ்மை எந்த உள்ளத்துக்கு வரும்? ஆங்காரம் புள்ளிச்ச உள்ளத்துக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது புலம்பிட்டு தான் இருக்கும் இல்லைங்களா? தாழ்மையே இருக்காது அந்த இருதயத்துல. முதலாவது என்ன உணர்னோ, நான் சிருஷ்டிப்பு, என் தாயின் கருவிலேயே அவர் என்ன நசுக்கி போட்டிருக்கலாம், எனக்கு உயிரே இருந்திருக்க முடியாது, வாய்ஸே இருந்திருக்க முடியாது, புள்ள கூட இருந்திருக்க முடியாது, நான் அழிஞ்சே போயிருக்கலாம், இம்மட்டும் என்ன சாப்பாடு ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுத்து நிக்க வச்சிருக்கிறது அவர் தான், அவர் கிருபைதான். அதை முதல்ல உணரணும். ரெண்டாவது, நான் வீழ்ச்சியடைந்த பாவி, பாவம் வெறும் அவருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு நடக்கிறதே இல்லை, நான் ரொம்ப பாவின்றத உணரணும். மூணாவது, நான் ரட்சிக்கப்பட்டது அவருடைய கிருபையினால மட்டுமே, அவர் கிருபை இல்லைன்னா நான் ரட்சிக்கப்படவே முடியாது. இன்னைக்கு நான் என்னவா இருக்கிறேன், எனக்குள்ள ஏதாவது நல்லது வெளியே வருதுன்னா அதுக்கு காரணம் நான் இல்லவே இல்லை, என்னில் எதுவுமே நல்லது வர முடியாது. என்ன நல்லது வருதுன்னா அவருடைய கிருபை, அவர் கிருபையினாலேயே இவ்வளவு மோசமான என்னை அவர் இப்படி ரட்சித்திருக்கிறாரே, கிருபையினால ரட்சித்திருக்கிறாரே. அவர் கொடுக்காத ஒரு வசனம் படிப்போம், இந்த வசனம் நம்ம எல்லாரையும் கேட்டுக்கணுங்க. பவுல் அந்த கொரிந்தியரை கேட்கிறார், ரொம்ப அழமான கேள்வி, 1 கொரிந்தியர் 4:7, நம்மள கேட்டுக்கணும் இந்த கேள்விய.
அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவன் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக் கொள்ளாதது யாரு?
பாருங்களா, ஒரு கேள்வி கேட்கிறார், பெருமையா பேசுறியே, உன்னை பெரிய விசேஷமா செய்யறது யாரு? யாரு? நீ பெற்றுக்கொள்ளாதது ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா? யோசிச்சு பாருங்களேன், பெற்றுக்கொள்ளாத ஆண்டவர்கிட்ட இருந்து பெறாதது ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இருக்குதா? இல்லையே. நீ ஒரு குடிகாரனா வேசிக்காரனா ரோட்ல உளுந்து சாக்கடையில உளுந்து இராதபடிக்கு இன்னைக்கு ஒழுங்கா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நீயா? இல்லையே. நீ பெற்றுக்கொள்ளாது ஒண்ணு இல்லையே, ஆண்டவராச்சேன்றதுல இந்த மூணு காரியம் தான் அடிப்படை தாழ்மை ஒரு மனுஷனுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆண்டவரே, அந்த ஆயக்காரன் மாதிரி அந்த பாவத்தை உணர்ந்து, ஆண்டவரே அயந்த சின்னர், எல்லாரும் பாவிங்க, நானும் பாவின்னு உணர்றது இல்ல, நானும் ஆண்டவருக்கு முன்பதாக நான் ஒருத்தன் தான் பெரிய பாவின்னு உணர்ற ஒரு பாவ குணம், அந்த உணர்றது தான் தாழ்மை வர முடியும். ஆகவே இன்னைக்கு நம்ம முடிப்போம், முதலாவது குணத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். பவுல் பேதுரு வந்து நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் முதிர்வதற்காக எழுதக்கூடிய முக்கிய ரொம்ப கிரிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ், ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய குணங்கள். ஃபர்ஸ்ட் என்ன? சப்மிஷன். சப்மிஷன் நம்ம கத்துக்கணும். முதலாவது சப்மிஷன் வந்து நம்ம சர்ச்ல இருக்கிற அத்தாரிட்டிக்கு, ஆண்டவர் வச்சிருக்கிற ஊழியக்காரர்களுக்கு சப்மிஷன் நம்ம கத்துக்கணும். அவங்க மேய்ப்பு பணியில எல்லா விதத்திலையும் ஒத்துழைச்சு சப்மிட் பண்ண கத்துக்கணும். அது கத்துக்கிறது இயேசு தனக்கு செய்த மாதிரி பாக்குறாரு. அதுலதான் நமக்கு முதிர்ச்சி வர முடியும். அதுலதான் ஆண்டவர் அதை பார்த்துதான், அந்த சப்மிஷனை பார்த்துதாங்க ஆசீர்வதிக்கிறது. பாருங்களேன், அது வளர்ந்து வந்த எந்த கிறிஸ்தவங்க பரிசுத்தவான்கள் பாத்தீங்கன்னா எதிர்த்து போய் அதிர்ந்து பண்ணி அராஜகம் பண்ணி தேர்ந்ததை பார்த்ததே இல்ல, சபையை பிரிச்சுட்டு அவங்களும் அழிஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. நான் சப்மிட் பண்ணி ஒழுங்கா சபையில வளர்ந்தவங்க பாத்தீங்கன்னா பெரிய ஆண்டவர் கிருபை கொடுத்து வளர்த்து அவங்களை பயன்படுத்தி இருக்கிறார் பல விதத்தில். என்னுடைய அனுபவத்திலேயே என்ன நடத்தின சில பாஸ்டர்ஸ், எனக்கு முன்னாடி இருந்த பாஸ்டர்ங்கெல்லாம் சில டைம்ல ரொம்ப தப்பு பண்ணுவாங்க, ரொம்ப தப்பா தான் செய்வாங்க, ஆனா ஒருபோதும் நான் எதிர்த்தது இல்ல. பாருங்களேன், அந்த சப்மிஷனை கத்துக்கணும் நம்ம. அப்படி நம்ம சப்மிஷனை கத்துக்கலன்னா நம்ம மத்தவங்க சப்மிட் பண்ற நிலைக்கு நம்ம ஆண்டவர் கொண்டு வரவே மாட்டார். சப்மிஷனை கத்துக்காதவங்க ஒருபோதும் லீடர் ஆகும் ஆண்டவர் விடவே மாட்டார். ரொம்ப முக்கியம் சப்மிஷனை நம்ம கத்துக்கணும். அது மாத்திரம் இல்ல, அந்த சப்மிஷனை நம்ம கத்துக்காத தொடர்ந்து எதிர்த்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்து போனோம்னா அந்த ஊழியக்காரங்களுக்கும் துக்கத்தோடு செய்கிற நிலைமை வந்துடும், அந்த ஊழியமே பிரயோஜனம் இல்லாத ஊழியமா உங்களுக்கு ஆயிரும். அதனால அது ஜாக்கிரதையா நம்ம பாத்துக்கணும். சப்மிஷன் முதல் முக்கியமான குணம். ரெண்டாவது தாழ்மை, அது ஒரு முகவரியா தான் பாத்திருக்கோம். அந்த டீட்டெயிலா நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். சரி, ஜெபம் பண்ணுங்க.